ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 15, புருஷோத்தம யோகம், பதம் 14. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அகம் வைஷ்வானர பூத்வா பிராணினாம் தேகமாஶ்ரிதம் பிராண அபான சம்யுக்த பஞ்சாமி அன்னம் சதுர்விதம். அகம் வைஷ்வானர பூத்வா பிராணினாம் தேகமாஶ்ரிதம் பிராண அபான சம்யுக்த பஞ்சாமி அன்னம் சதுர்விதம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய ஜெகத்குரு ஸ்ல பிரபுபாதகி ஜெய். எல்லா உயிர்வாளிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உட்சுவாச காற்றுடன் வெளிச்சுவாச காற்றுடனும் இணைந்து 4 விதமான உணவை செரிக்கச் செய்கின்றேன். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சக்ஷரன்மிலீதம் யேனம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிங்கிதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத தேஷ தாரணிம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பதம் 14, அத்தியாயம் 15 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் ஒரு விசேஷமான ஒரு கருத்தை சொல்கின்றார். என்ன அப்படின்னா, நம்மளுடைய சரீரத்துக்குள்ள நெருப்பு இருக்கின்றன. அந்த நெருப்பு வந்து நம்ம உண்ணுகின்ற உணவை செரிக்க செய்கின்றது. அந்த நெருப்பானது நானே நெருப்பாக இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். கடவுள் அப்படிங்கிறவர் எவ்வளோ கருணையாக இருக்கின்றார் அப்படிங்கிறது இந்த பதத்திலிருந்து நன்றாக தெரிகிறது. எல்லோருமே சாதாரண மனிதர்கள், நான் இத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு போகிறேங்க, கடவுள் எனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாரு, ஒன்றுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு கூறுவது உண்டு. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரிவது கிடையாது, நம்ம உணர்வதும் கிடையாது. அவர் என்னென்ன காரியமெல்லாம் செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறது நமக்கு ஆன்மீக ஞானம் இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். பகவான் அப்படிங்கிறவர் எல்லாவற்றையும் கொடுக்கின்றார் நம்ம வாழ்க்கைக்கு. எப்படி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு முழுக்க முழுக்க வந்து தாயும் தந்தையும் தான். அந்த தாயும் தந்தையும் தவிர அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே அவர்கள் தான். எது தேவைனாலும் மலம் சென்றாலும் ஜலம் கழித்தாலும் எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு பொறுத்தவரையில் தாயும் தந்தையும் தான். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா, ஜீவராசிகளுக்கு பகவான் அனைத்தையும் கொடுக்கின்றார். நமக்கு இது தெரிய மாட்டது, ஆனால் பகவான் அனைத்தையுமே வந்து கொடுக்கின்றார். எல்லாமே வந்து நம்ம பகவானை வந்து நம்பி தான் இருக்கின்றோம். இங்கே பகவான் குறிப்பிடுவதை போல இந்த பதத்தில் ஜீரண சக்தியையும் பகவானே செய்கின்றார், ஜீரணத்தையும். அதாவது நிலத்தை பகவான் கொடுக்கின்றார். நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமீர் அப்போ நலவாயு கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்காரயத்தியமே பின்ன பிரகிருதி அஸ்ததா. நம்ம நிலத்தை படைக்க கிடையாது, பகவான் படைத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் வந்து விதைகளையும் நம்ம படைத்தது கிடையாது, பகவானே கொடுத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் நிலத்தில் விதையை போடுறோம், விதையை போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும், அந்த தண்ணியும் நம்ம படைத்திருக்கோமா அப்படின்னா கிடையாது. பகவான் படைத்த நீரை பயன்படுத்தி ஊற்றுகின்றோம். அப்படி ஊற்றும் பொழுது செடி முளைக்கின்றது. முளைத்த பிறகு அதுக்கப்புறம் சூரிய ஒளி சந்திர ஒளி இரண்டும் தேவைப்படுகின்றது. அந்த சூரிய ஒளியும் நம்ம படைத்தோமா அப்படின்னா கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சந்திரன், சூரியன் நேற்று பார்த்ததை போல் நம்ம சந்திரன் இருப்பதால் தான் வந்து காய்கறிகள் வருகின்றன. அந்த காய்கறிகளுக்குள் இருக்கின்ற ரசமும் நானே அப்படின்னு பகவான் குறிப்பிட்டிருந்தார் நேற்று பதத்தில் பார்த்தோம். அதுபோல் செடி முளைக்கிறதுக்கு சூரியன் தேவைப்படுகிறது, சந்திரன் தேவைப்படுகிறது. இந்த சூரியனும் சந்திரனும் படைத்தது பகவான். அதுக்கப்புறம் காற்றும் தேவைப்படுகிறது. ஒரு செடி வளர்வதற்கு காற்றும் அவசியமாக இருக்கின்றன. அது வந்து அதையும் வந்து பகவான் தான் ஏற்படுத்தினார். அப்படி வரக்கூடிய பொருள்களை வைத்து நம்ம உணவாக உண்ணுகின்றோம். அப்படி உணவாக உண்ண பிறகு அந்த உணவையும் செரிக்க, அதாவது உணவை தயாரிப்பதும் பகவானே, தயாரித்த உணவை செரிமானம் செய்வதும் நானே அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதாவது ஆயுர்வேதத்தில் தெளிவாக குறிப்பிடுகின்றன, நம்மளுடைய சரீரத்தில் வந்து நெருப்பு இருக்கின்றன அப்படின்ட்டு. அந்த நெருப்பு தான் வந்து ஜீரண சக்திக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அதனால தான் வந்து நம்ம சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பல பேருக்கு தெரியாது ஏன் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கூடாது அப்படின்ட்டு. இங்கே பகவான் தெளிவாக குறிப்பிடுகின்றார், அக்னி இருக்கும் பொழுது மட்டும்தான் செரிமானத்திற்கு அக்னி தேவைப்படுகிறது. நம்ம வட்டுக்கு மடமடன்னு 2 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும், அந்த அக்னி வந்து அணைஞ்சிடும். அப்போ அக்னி அணையும் பொழுது வந்து ஜீரண கோளாறுகள் ஏற்படும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க இப்போ மருத்துவர்கள்லாம் வந்து, நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம், சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் தண்ணி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்வதற்கான காரணம், அந்த நெருப்பு என்ன பண்ணுகின்றது, அணைந்து விடுகின்றது. அணைந்த பிறகு வந்து ஜீரண கோளாறுகள் ஏற்படும். அதனால் நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து எப்போ நெருப்பு இருக்கின்றதோ அப்போ வந்து நம்ம பசியை உணரலாம். எப்போ நெருப்பு இல்லையோ அப்போ வந்து பசிக்கவே பசிக்காது. வேத மந்திரங்களிலும் பிருஹதாரண்ய உபநிஷத்திலும் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன, பகவான் வந்து அக்னியாக நம்மளோட ஒவ்வொருத்தருடைய வந்து வயிற்றுலையும் இருக்கின்றார் அப்படின்னு. அதுக்கப்புறம் வேதாந்த சூத்திரத்திலையும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலேயும் வந்து பகவான் அற்புதமாக இருக்கின்றார். அதுக்கப்புறம் இங்கே குறிப்பிடுகின்றார், உள்காத்து வெளிக்காத்துடன் இணைந்து செரிக்க செய்கின்றேன் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அது என்ன, உள்காத்து வெளிக்காத்துடன் இணைந்து நெருப்பாக நான் இருக்கின்றேன் செரிக்க செய்கின்றேன் அப்படின்னா, உள்காத்து அப்படின்னா நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா உள்ள போது வந்து, அதுக்கப்புறம் வெளிக்காத்துன்னு வந்து உட்சுவாசம் வெளி சுவாசம். இப்போ இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த காலத்திலலாம் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அடுப்பில் தான் வந்து விறகு கட்டையை வச்சு நம்ம சாப்பாடு ஆக்குவோம். அது அந்த காலத்தில். இந்த காலத்திலாம் வந்து எங்கே எல்லாமே வந்து மின்சாரம் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்படி இது பண்ணும் பொழுது அப்போ ஊதாங்குழாய் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் உஃப் உஃப்னு ஊதிக்கிட்டே இருப்போம். எதுக்கு அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து நம்ம ஊத என்ன ஆகும், நெருப்பு அதிகமாக வரும். அதுபோல் வந்து பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், உட்சுவாசம் வெளி சுவாசம். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு நெருப்பு இருக்குது அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் விசிறி விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா எரிய ஆரம்பிக்கும். அதுபோல் வந்து உட்சுவாசம் வெளி சுவாசம் சேர்ந்து இந்த அக்னியை தூண்டுகின்றது, அதனுடன் சேர்ந்து நான் செரிக்க செய்கின்றேன் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் ஒரு உதாரணமாக வந்து கொடுக்கலாம், ஒரு கம்பியை வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, கம்பியை சூடுபடுத்தணும் அப்படின்னா வந்து அது வந்து புஷ் புஷ் புஷ்ன்ட்டு காத்தடிப்பாங்க. அதை வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு காத்தடிக்கும்போது அது என்ன வரும், அக்னி அதிகமாக வந்து எரியும். அப்போ வந்து கம்பியை அதில் வச்சுட்டு கம்பியை தட்டி அது வந்து எந்த வடிவத்தில் நம்ம வேணுமோ அதுபோல் செய்வாங்க. அதுபோல் காற்று வந்து பயன்படுத்தப்படுகின்றது. அதுக்கப்புறம் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், சதுர் விதா அப்படின்றார். 4 விதமான அன்னங்களை பற்றி பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். நம்ம சாதாரணமாக உண்ணுவது 4 வகையான உணவாக பிரித்து கொள்ளப்படுகிறது. என்னென்ன அப்படின்னா, சிலவற்றை வந்து நம்ம குடிக்கிறோம், சிலவற்றை வந்து என்ன பண்ணுறோம், குடிக்கிறோம், அது ஒன்று. அதுக்கப்புறம் மென்று சாப்பிட்றோம். மென்று சாப்பிட்றது என்ன, நம்ம சாப்பாட்டெல்லாம் மென்று சாப்பிட்றோம், இங்கெங்கெல்லாம் மென்று சாப்பிட்றது. அப்படியே அது பாட்டுக்கு வந்து கையில் ஒரு கைபேசி இருக்கு, அதை அப்படியே பார்த்துக்கிட்டே ஒரு கையில் பார்த்துக்கிட்டு, இல்லைனா என்ன பெரிய பொட்டி ஒன்று இருக்குது வீட்டில், எல்லாரும் வீட்லேயும் என்ன பண்ணு, பெட்டி எல்சிடி எல்இடி அப்படின்ட்டு பெரிய பெரிய பெட்டியாக இருக்குது, அது கண்ணு அங்கே பார்த்துட்டே இருக்கும். கை அது பாட்டுக்கு இயந்திரம் போல் தான், இப்போ வந்து என்ன பண்ணுது, இயந்திரம் போல் வந்து வாய் எங்கே இருக்குன்னு அப்படியே அப்ராக்சிமேட்டாக வந்து கையில் எடுத்து எடுத்து போட்டே இருக்காங்க மக்கள். அது மென்று சாப்பிட்றோமா மென்னாக சாப்பிட்றோமா, அது பாட்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது. யாரோ ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரியும் அது பாட்டுக்கு டிவியை பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்றோம். இது போலலாம் வந்து சாப்பிடவே கூடாது. சாப்பிடும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அமைதியாக உட்காந்து சாப்பிடணும், அமைதியான கச்சா முச்சா கச்சா முச்சான்ட்டு வந்து சாப்பிடும் பொழுது முதல்ல பேசவே கூடாது. சில நேரத்தில் பேசிக்கிட்டே சாப்பிட அப்படின்னா நாக்கு வந்து வெட்டிக்கும். அதனால் வந்து சாப்பிட்றப்ப அமைதியாக இருக்கணும், யார் கூடயும் பேசக்கூடாது, அதுக்கப்புறம் டிவி பார்க்கக்கூடாது, கையில் எதையும் நோண்டக்கூடாது, மொபைலே வச்சு கையில் நோண்டாமல் என்ன பண்ணும், சாப்பாட்டையே ருசித்து சாப்பிடணும். அப்படி ருசித்து மென்னு அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் எந்த விதமான வியாதியுமே வராது. எதுக்கு வருது வியாதி? தேவையில்லாத வியாதி எதுக்கு வருது? ஏன்னா நம்ம மெல்றதே கிடையாது, அப்படியே உள்ளே அப்படியே போட்டுகிட்டே இருக்கோம். இந்த டிப்பர் இருக்கும் இல்லையா, ஜேசிபி இருக்கும்ல, அதை எடுத்து எடுத்து அப்படியே கொட்டோம். அது மாதிரி என்ன பண்ணுறது, நம்ம படுக்கு படுக்கு படுக்குன்ட்டு சாப்பிட்டுட்டே இருக்குமா, அது உள்ளே போயிட்டு செரிமானம் ஆகாத உள்ளே அப்படியே போயிட்டே இருக்குது. அதுபோல் பகவான் குறிப்பிடுகின்றார், இங்கே மென்று சாப்பிட்றது ஃபஸ்ட், முதல்ல வந்து குடிக்கிறோம், அதுக்கப்புறம் மென்று சாப்பிட்றது, சாப்பாடு காய்கறிகள் இதெல்லாம் மென்று சாப்பிடக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து நக்கி சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தம், இது என்னென்ன அப்படின்னா வந்து ஊறுகாய், இதெல்லாம் வந்து நக்கி சாப்பிடக்கூடாது. ஏன் நக்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னா வந்து ஊறுகாய் வந்து நம்ம நாக்கில் நக்கி சாப்பிடும் பொழுது சில விதமான சுரப்பிகள்லாம் வந்து சுரக்கின்றது, அது வந்து ஜீரண சக்திக்கு பயன்படும். அதனால் வந்து நக்கி சாப்பிடக்கூடிய உணவுகள். அதுக்கப்புறம் துவையல், ஊறுகாய் துவையல் இதெல்லாம் நக்கி சாப்பிடக்கூடிய உணவுகள். அதுக்கப்புறம் உறிஞ்சி கொள்ளக்கூடிய உணவுகள். உறிஞ்சி சாப்பிடக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த பாயாசம்லாம் என்ன பண்ணுவோம், உறிஞ்சி சாப்பிடும், இல்லைனா மோர் ரசம் இதெல்லாம் கூட சில நேரத்தில் வந்து உறிஞ்சி சாப்பிடக்கூடியது. இதுபோல் வந்து குடிக்கிறது, மெல்றது, நக்கி சாப்பிடுதல், உறிஞ்சி குடிக்கிறது, இந்த போல் வந்து நான்கு வகையாக இருக்கின்றன. அந்த நான்கு வகையான அன்னங்களையும் நானே செரிக்க செய்கின்றேன் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதாவது குழந்தைகளுக்கு 6 மாதம் இருக்கும் பொழுது, 7 மாதம் அன்னப்பிரஷ்னம் செய்யும் பொழுது இந்த ஸ்லோகத்தை எல்லாரிடம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பகவானிடம் பிரார்த்தனை செய்து இந்த ஸ்லோகத்தை எல்லோருமே வந்து படிப்பது வழக்கம். அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்த உணவை மட்டும் குழந்தைகளுக்கு அன்னப்பிரஷ்னமாக கொடுப்பார்கள். அப்பொழுது பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்வார்கள், என்ன அப்படின்னா இந்த உணவுகள் நன்றாக எனது குழந்தைகளுக்கு செரிமானம் ஆகட்டும் அப்படின்னு வந்து பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். அதுபோல் இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த பதத்திலேருந்து என்ன தெரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, கடவுள் எவ்வளோ கருணையாக ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் வந்து எப்படி பகவான் வந்து நமக்கு உதவி செய்கின்றார் அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.